ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் ஒவ்வொருவரும் பாவங்களை பத்தி விளங்கி வைத்திருக்கிறோம். கடவெடுக்கிறது பாவம், கொலை செய்கிறது பாவம், கொள்ளையடிக்கிறது பாவம், இது பாவம் அது பாவம் என்றெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எம்மில் அதிகமானவர்கள் ஒரு பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அது பெரும் பாவங்களுக்கு பின்னால் ஆகப்பெரிய பாவம் அது. அதுதான் கடனை எடுத்துவிட்டு கொடுக்காமல் இருக்கிறது. பொள்ளு போட்டு போறேன்னு சொல்லுவாங்களே, இப்படி கடன் என்று சொல்லி எடுத்துட்டு அது தாமதித்துக் கொண்டு அதை கொடுக்காமல் அதே நிலைமையிலேயே அவர் மரணித்து போவதற்கிறதே, இது பெரும் பாவங்களுக்கு பின்னால் ஆகப்பெரிய பாவம். சகோதரர்களே, பெரியார்களே, தீனுல் இஸ்லாம் இந்த கடனை பத்தி அழகான முறையில் எனக்கு தெளிவுபடுத்திருக்கு. குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஆயத்தை 15 வரி கொண்டு குர்ஆன் எடுப்போமாக இருந்தா ஒரு பக்கம் பூராக ஒரு ஆயத் நீளமான ஆயத்து தான் அல்லாஹ் இந்த கடனை பத்தி பேசக்கூடிய ஆயத். கொடுக்கக்கூடியவர்களும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வழிகாட்டிருக்கிறது. கடன் எடுக்கக்கூடியவங்க எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்றும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. சிலர் சொல்வார்கள், கடன் எடுத்து செய்யறது சுன்னத்தம்பார்கள். எங்கே குர்ஆன் ஹதீஸ்ல அவ்வாறு சொல்லப்பட்டில்லை? கடன் எடுத்து செய்யறது சுன்னத்தன்றி எங்கேயும் சொல்லப்பட்டில்லை. கடன் கொடுக்கிறது சுன்னத், கடன் எடுக்கிறது முபா, அனுமதிக்கப்பட்ட ஒன்று. கடன் எடுக்கிறது முபா, அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இந்த கடன் சில வேளைகளில் கடன் கொடுக்கிறது ஹராம். கடன் கொடுக்கக்கூடியவருக்கு அவருக்கு கடன் கொடுக்கிறது ஹராம். அவ்வாறு அவர் கடன் கொடுத்தால் ஒரு ஹராத்தை செய்தவராக கருதப்படுவார். சில கட்டங்களில் கடனுதவி செய்வதை இஸ்லாம் மக்ரூஹாக, வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது. இன்னும் சில கட்டங்களில் இந்த கடனுதவி செய்வதை இஸ்லாம் வாஜிபாக, கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, கொடுக்க முன்னால யோசிக்கணும், நான் யாருக்கு கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறதுனால நான் எந்த பட்டியலில் சேர்ந்து கொள்வேன், நான் வாஜிபை நிறைவேற்றினவனாக கருதப்படுவேனா, இல்ல ஒரு மக்ரூ வெறுக்கத்தக்க செயலை செய்தவனாக கருதப்படுவேன் அல்லாஹிடத்துல, இல்ல ஒரு ஹராத்தை செய்தவனாக நான் கருதப்படுவேனா? எப்ப ஹராம் என்றா, ஒருவர் கடன் கேட்டு வாராரே, அவர் எதற்காக வேண்டி என்று சொன்னா ஒரு பாவத்தை செய்யறதுக்காக கடன் கேட்டு வார, மது அருந்துறதுக்காக, இல்லாட்டி சூது விளையாடுறதுக்காக, இல்லாட்டி ஒரு பாவமான காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் கடன் உதவி கேட்டு வாரா? இந்த கட்டத்தில் கடன் கொடுக்கிறது ஹராம். கடன் கேட்டு வாரவிட்டு கேட்கணும், நீங்க என்னத்துக்கு கேட்கறீங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த கடன்? சிலர் வட்டியிலேயே ஊறி பேசிருக்கிறாங்க, அவர் மாட்டை சொல்ல வந்து கேட்கிற கடன், அவர் அதை சமாளித்துக் கொள்றதுக்காக, அதிலிருந்து தப்பி கொள்றதுக்காக கடன் எடுக்கிற இவர்களுக்கும் கடன் உதவி செய்வது ஹராம். அவர்கள் தொடர்ந்து வட்டியே இருக்கிறார்கள், அவர்கள் தொடர்ந்து ரப்போட போர் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால், ரப்போட போர் கொடுக்கக்கூடியவனுக்கு இந்த கடன் உதவி செய்வதை இஸ்லாம் ஹராமாக்கிறது. இல்ல அவர் வட்டியில் இருக்கிறாரே, தௌபா செஞ்சு வெளியில வரப்போறாரே, நல்லா விளங்கு என்றா, அந்த நேரத்தில் கடன் உதவி செஞ்சு அவரை பாதுகாக்கிறார். இல்ல இவர வேலையே கடன் எடுக்கிற, அதை கற்ற, மர அதுல துவையிற, இதுதான் அவருடைய வேலை. இருக்கலாம் வந்து கடன் எடுக்கிற யார்த்தையாவது திரும்ப அதுதான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், வட்டியோடு சம்பந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றா, இந்த நேரத்தில் அவருக்கு உதவி செஞ்சா வட்டிக்கு உதவி செஞ்ச குத்தவாளிகளாக நாம் கருதப்படுவோம், நபியுடைய ஸ்தாபத்துக்கு நாம் ஆளாகுவோம். சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்தது மக்ரூஹ். எப்ப மக்ரூஹ் என்றா, ஒருவர் கடன் கேட்டு வாராரே, எங்களுக்கு நல்லா விளங்குது, இவருக்கு இத கடன் எடுத்து செய்ய வேண்டிய தேவை இல்லை, இவருக்கு இருக்கிறவற்றே செஞ்சு கொள்ளேலும். உதாரணத்துக்கு ஒரு திருமணத்துக்கு கடன் கேட்டு வாராரு, எங்களுக்கு நல்லா விளங்குது, இவர் ஆடம்பரமாக செய்ய போறார் இந்த திருமணத்தை. இவருடைய தரத்துக்கு ஒரு பத்து பணி சாணுக்கு ஒரு வலிமாவை கொடுத்துட்டா அவருடைய தரத்துக்கள் போதும். ஆனா அவர் தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்றாரு, இல்லாட்டி ஒரு ஆடம்பரத்துக்காக இவர் இதை செய்ய பார்க்கிறாருண்டா, அந்த கட்டத்திலையும் அவருக்கு கடன் உதவி செய்யறது இஸ்லாம் மக்ரூஹாக, வெறுக்கத்தக்க செயலாக ஆக்கிருக்கு. இன்னும் ஒரு கட்டத்துல மக்ரூஹ், எங்களுக்கு நல்லா விளங்குது இவர் கடன் கேட்டு வாராரு, இவரால இந்த கடனை நிறைவேற்ற இயலாது. இவர் கடன் எடுக்க வாராரு, இவரால இந்த கடனை தந்து முடிக்க முடியாது என்று விளங்குது. நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம், நான் கடன் கொடுக்கிறேன், அவரை நான் மன்னிக்கவும் மாட்டேன், நான் விடவும் மாட்டேன் என்ற நிலைப்பாட்டை நான் இருப்பேனாக இருந்தா, கொடுக்கக்கூடிய ஒரு இருப்பாராக இருந்தா, அந்த கட்டத்திலேயோ அவருக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் மக்ரூஹாக, வெறுக்கத்தக்க செயலாக ஆக்கிருக்கு. ஏனென்றா சும்மா இருக்கிறவரை தூக்கி நீங்க கஷ்டத்துல கொண்டே போடுறீங்க, சும்மா இருக்கிறவரை தூக்கி கஷ்டத்துல போடுறீங்க. இன்னைக்கு அதிகமான வியாபாரிகள் கடைகளுக்கு வந்து சாமாவது தேவையில்லைங்கிறாரு, இப்ப எனக்கு இது தேவையில்லை, இல்ல இல்ல எடுங்க பிரச்சனை இல்ல, இப்ப சரி கொடுத்து போங்க, அவசரம் இல்லப்பா எனக்கு ஏராளமான கடன் நீங்க அதே கொடுத்து கொள்ளலாம இருக்கிறேன், ஆச வார்த்தைகளை காட்டி தலையில அடிச்சுட்டு போயிட்டுறேன். இப்படி ஏராளமானவங்க இருக்கிறான், அவர் கடன் கொடுக்கிறாரு, அவருக்கு இவருக்கு கடன் கொடுக்கிறது மக்ரூஹ். ஏற்கனவே அவர் சொல்றாரு தலையலா என்று விளங்கி கொண்டே கொண்டு கொடுக்கிறாராக இருந்தா அவரோட இஸ்லாத்துல வெறுக்கத்தக்க ஒரு செயலை செய்கிறாரு. அடுத்தது கடன் கொடுக்கிறது வாஜி, கட்டாயம். இதையப்ப அவர் உண்றதுக்கு உணவு இல்லாமல் இருக்கிறாரு, நோயில பீடிக்கப்பட்டிருக்கிறாரு, நோயால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, அதுக்கு செலவழிக்கிறதுக்கு அவரால் முடியவில்லை. இந்த கட்டத்தில் அவர் கடன் கேட்டு வாராருண்டா இவருக்கு அவருக்கு கடன் உதவி செய்யறது இவர் மீது கட்டாய கடமை, இவர் மீது கட்டாய கடமை. இவரே அவர் கடன் கேட்டு வரக்காட்டி விரிக்க கூடாது, இவர் தேடி பேத்து உதவி செய்யணும். இவர் செய்யல, அவர் கேட்டு வந்து காதலி அளிக்கிறாருண்டா அவருக்கு இவர் உதவி செய்யறது இவர் மீது கட்டாய வாஜிபாக இஸ்லாம் ஆக்கிருக்கிறது. சகோதரர்களே பெரியார்களே, கொடுக்க முன்னாலே கொடுக்கக்கூடிய ஒரு விளைவுகள் ஒன்னா எதை செய்ய பார்க்கிறது. சகோதரர்களே பெரியார்களே, கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை, நீங்க கடன் கொடுக்கும் பொழுது நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து தான் கடன் உதவி செய்யும். நன்மை மாத்திரம்தான் நோக்கமாக இருக்கும். ஏனென்றா கடன் கொடுக்கிறதுக்கு ஏராளமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது, ஏராளமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மாஜாவுடைய ரிவாயத், மன் அக்ரம முஸ்லிமன் கர்லன் மர்ரதை இல்லா கான கஸத கதியா மர்ரா, யார் ஒருவருக்கு இரண்டு தடவை கடன் கொடுப்பார், உதாரணத்துக்கு ஒரு தடவை 50,000 கொடுத்தாரு, திரும்ப அவர் தந்துட்டாரு, திரும்பவும் கேட்டு வர்றாரு, திரும்பவும் கொடுக்கிறாருன்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை சதக்கா கொடுத்த நன்மை அவருக்கு. 50,000 ஒருவருக்கு சதக்கா கொடுத்த என்ன நன்மை கிடைக்கும்? அந்த நன்மை அல்லாஹ் இரு தடவை ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் கடன் கொடுப்பாராக இருந்தா, கடன் உதவி செய்வாராக இருந்தா, அவருக்கு ஒரு தடவை சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறார். முஸ்லீம்கள வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ் ஃபி ஆவுனில் அப்த் மா கான லஹு ஃபி ஆவுனி அஹி, ஒரு அடியான் ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். புகாரில வரக்கூடிய ரிவாயத், மன் நஃபஸ முஃமின் குர்பத மின் குர்பி துன்யா நஃபஸ அல்லாஹு அன் குர்பத மின் குர்பி யௌமில் கியாமா குர்பாதி யௌமில் கியாமா. யார் உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒருவனுக்கு உதவி செய்வாரோ அல்லாஹ் நாளைக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு உதவி செய்வார் ஒரு கஷ்டத்துக்காக, இவருக்கு நாளைக்கு மறுமையில ஏற்படக்கூடிய ஏராளமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்து அல்லாஹ் இவருக்கு விமோசனத்தை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மாஜால வரக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹைது உஸ்ரீ, நான் இராவழி பயணம் நடத்தப்பட்ட பொழுது நான் கண்டேன் சுவர்க்கத்துடைய வாயில் எழுதப்பட்டிருந்தது, அதில் எழுதப்பட்டிருந்தது ஒரு ஒரு தடவை சதக்கா கொடுத்தா, ஒரு ரூபா சதக்கா கொடுத்தா ஒன்றுக்கு 10 மடங்கும் 1 ரூபா கடன் கொடுத்தா ஒன்றுக்கு 18 மடங்கு நன்மை வழங்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. சதக்கா கொடுத்தா நாங்க திரும்பி எடுக்கிறது கிடையாது, அவருக்கேதான் சொந்தம். கடன் திரும்பி எங்களுக்கு வந்து சேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குறித்து ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், எப்படியப்பா சதக்கா விட கடன் சிறந்ததாக மாறும்? நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், எப்படி சதக்காவை விடவும் கடன் சிறந்ததாக ஆகும்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பிச்சை எடுக்கக்கூடியவங்க, சும்மா தாங்க கேட்கக்கூடியவங்க, சில வேலை அவங்ககிட்ட இருக்கத்தக்கனவே கேட்பான். அதிகமா பிச்சை எடுக்கக்கூடியவங்க தாராளமா இருக்குது, அவங்க அதுக்கு பழகிட்டாங்க, அது அவங்களுடைய தொழில், அவங்க கேட்கறது அவர்கிட்ட ஏராளமாக இருக்கும். சொல்லிட்டு சொன்னாங்க, கடன் கேட்கக்கூடியவரு அவருக்கு வேற வழியே இல்லை, வேறொரு வழி இல்லை, எங்காலையும் எந்த வழியும் இல்லை. அவளுடைய மானம் மரியாதை அனைத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு எங்களை காலடியில வந்து நிக்கிறாரு, எனக்கு இவ்வளவு தாங்க, நான் அதை பின்னால் அவங்களுக்கு கொடுக்கிறேன். சொன்னாங்க, இது சதக்காக விட கடன் சிறந்தது, ஏனெண்டா அவருக்கு வேற வழியே இல்லை, இதனால் உங்கள்கிட்ட கேட்டு வந்து நிக்கிறாரு. அதனால சகோதரர்களே, பெரியார்களே, கடன் கொடுக்கக்கூடியவங்க இந்த நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து தான் கடன் கொடுக்கும். கடன் கொடுக்கும் பொழுதோ அந்த கடனின் மூலமாக எந்த லாபத்தையும் எதிர்பார்க்க கூடாது. எந்த லாபம், அது பண ரீதியாக லாபமாக இருக்கலாம், உடல் ரீதியாக இவருக்கு வரக்கூடிய லாபமாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ரிவாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்க கடன் கொடுத்துட்டோ அவரிடமிருந்து லாபம் அடைவீர்களாக இருந்தால் அது ஹராம் என்றும், இன்னும் ஒரு ரிவாயத்தில் அது வட்டி என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் ஒருவருக்கு கடன் உதவி செய்தார், பைஹுதாயினே, அவர் என்ன செய்யறாரு, கடன் கொடுத்ததுக்கு பின்னால் அவருக்கு கிஃப்ட் கொடுக்கிறார், அவருக்கு கிஃப்ட் கொடுக்கிறாரு. இதை பத்தி என்ன யார் ரசூலல்லாஹ் எடுக்கலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒருவர் கடன் கொடுத்ததுக்கு பின்னால அவர் ஏதாவது உதவி செய்யறார். இவ்வளவு காலம் அவர் அப்படி ஒரு உதவி ஒன்று செய்யல. நீங்க தெருவில் பேசிக் கொண்டிருக்கிறீங்க, அவர் வாகனத்துல போறாரு, உங்களை கண்டு கூப்பிடுறார், வாங்க கூட்டிக்கொண்டு விடுறேன். சொன்னார்கள், அவர் அந்த வாகனத்துல ஏற வாழம், அவர் தரக்கூடிய அந்த கிஃப்ட்களை அந்த நன்கொடைகள் அவர் கபோல் செய்ய வாணாம். இல்ல ஐயக்கும்பிடதாளி, இதற்கு முன்னாலே அவருக்கு அந்த பழக்கம் இருக்குமாக இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க அவருக்கு கடன் கொடுக்க முன்னாலேயே அவர் உங்களுக்கு தெருவில் கண்டு ஏத்திக்கிட்டு போறாரு, உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்கள் கொடுக்கிறாரு, ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யறாருன்னா பிரச்சனை இல்லை, அது கபூல் செய்யறது. கடன் கொடுத்ததுக்கு பின்னால் அவர் இதெல்லாம் ஆரம்பிக்கிறாராக இருந்தா அதை எடுக்கிறது ஹராம் என்றார்கள். அந்த உதவியை பெறுறது ஹராம், வட்டி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எங்கல்ல அதிகமானவங்க கடையில வேலை செய்யக்கூடியவங்க கடன் எடுப்பாங்க, தங்கச்சியில கல்யாணம், தாத்தால கல்யாணம், அதுக்கு எதுக்கு கடன் எடுப்பாங்க? இவருக்கு எல்லாம் வசதியை கொடுத்துக்கிறான் ஏழைகளை கவனிக்கிறதுக்காக. சகோதரர்களே, ஊழியர்களை கவனிக்கணும், அவர்களுக்கு உபகாரம் செய்யணும், இது முதலாளியுடைய கடமை, அது தனியா பேசணும். தொழிலாளி முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னங்கிறது, தொழிலாளி முதலாளியோட எப்படி நடக்கணும், முதலாளி தொழிலாளியோட எப்படி நடக்கணும், இஸ்லாம் வழிகாட்டிருக்க தனி தலைப்பில பேசப்பட வேண்டியது. சரி, இவர் கடன் கேட்கிறார், இவர் கடன் கொடுக்கிறார், கடன் கொடுத்து போட்டு இவரிட வச்சு உசுர வாங்குறார், சக்க புடிக்கிறார், வச்சு வேலை சொல்லி நினைச்சு உதவியெல்லாம் செஞ்சுக்கிறான், தனக்கு கல்யாணத்துக்கு உதவியெல்லாம் செஞ்சேன், என்ன உதவி செஞ்சாரு, கடன் கொடுத்தாரு, மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கிறது வெட்டிக்கன் தான் கொடுக்கிறாரு, அவரும் பயந்து கண்டு வேலை செய்யறாரு, அஜயா தந்துட்டார் தந்துட்டார் ஒண்ணு செஞ்சு கொள்ளல, இவரது சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவன் வேலை வாங்குற ஒவ்வொரு வேலையும் சுத்த ஹராம், இது அநியாயம், இது வட்டி, அது பணத்தால் வரலாம். ஏ சொன்னாங்க ஏறிக்கிட்டு போவாங்க வாகனத்துல, அவர் கூப்பிட்டாலும் ஏறிட்டு போகவானோம். இதை முதலாளிமார்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கடனுதவிகள் செஞ்சுட்டு அவர்கள் அடிமைகளை போல ஒரு வேலைக்காக வேலைக்கு அமர்த்திருக்கக்கூடியவர்கள் நல்லா புளிஞ்சி வேலை வாங்குறாங்க. இது ஹராம். அதனால சகோதரர்களே, பெரியார்களே, கடன் உதவி செஞ்சதுக்கு பின்னாலே எந்த விதமான லாபத்தையும் அவர்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அடுத்தது இஸ்லாம் கடன் கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து பேசுது, குர்ஆன் பேசுது. நீங்க கடன் உதவி செஞ்சீங்க, அவர் கஷ்டத்துல வந்து கடன் எடுத்தாரு, இப்ப அவரால் தந்து கொள்ள முடியுது இல்ல, இப்ப நீங்க இப்ப என்ன செய்யறது, கழுத்துக்கிட்டாலும் குடிக்கிறதா, அவர் உள்ளுக்கு தள்ளுறதா, என்ன செய்யுது? குர்ஆன் பேசுது. وَإِنْ كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ وَأَنْ تَصَدَّقُوا خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ تَعْلَمُونَ அவரால் தந்து கொள்ள முடியதில்லை, அவர் இறுதி பேசிருக்கிறாரு, அவரால் தரவே முடியதில்லை. இந்த நிலைமையில நீங்க அவரை பெற்றுக்கொண்டா அவருக்கு நீங்க தவணை கொடுங்க, சான்ஸ் கொடுங்க, நீங்க டேட்டை கொஞ்சம் பிற்படுத்தி கொடுங்க. இது கடன் கொடுக்கக்கூடிய பார்த்து குர்ஆன் பேசுது, ஏண்ட கருத்து இல்ல, குர்ஆன் உங்களோட பேசுது. நீங்க உதவி செஞ்சீங்க, நன்மை எதிர்பார்த்து செஞ்சீங்க, சரி இப்ப அவரால் தந்து கொள்ள முடியல, எரியவே இருக்கிறாரு, நீங்க அவருக்கு தவணை கொடுங்க. இந்த தவணை கொடுக்கறதுக்கு ஏராளமான சிறப்பு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மன் சரஹு அயுதில்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு பயன்பெறும் முஹ்ஸிரா. யாருக்கு ஆசையோ கயாமத்துடைய நாளையில எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் சூரியன் 9,30,000 மைல்களுக்கு அங்கால இருக்குது சொன்னார்கள். கயாமத்துடைய நாளையில யுக்தா பிஷம்சி கமி கஜாரி மீல், நாளைய கயாமத்துடைய நாளையில சூரியன் மீல் என்று சொன்னா சுருமா குச்சிக்கு சொல்லப்படும், ஒரு மைலுக்கு சொல்லப்படும் அரபுல. சரி, சுருமா குச்சியை விட்டு போட்டுருவோம், ஒரு மைலுக்கு மேலால கொண்டு நிக்காட்டப்படும். சிலருடைய வேர்வை கரண்டை கால் வரையும், சிலருடைய வேர்வை முட்டங்கால் வரையும், சிலருடைய வேர்வை இடுப்பு வரையும், சிலருடைய வேர்வை தோல்புயம் வரையும், சிலருடைய வேர்வை சரலா சின்னங்க ஒட்டகத்துக்கு மூக்கு நாங்கு போடக்கூடிய மூக்குத்துவாரம் வரையும் இழுத்தா வேர் உள்ளுக்கு போயிடும். சிலர் வேர்வையில மூழ்கி கொண்டிருப்பாங்க. இந்த நேரத்தில் எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் யார் கடன் எடுத்தவருக்கு தவணை கொடுப்பாரோ, எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அரிசுடைய நிழலை கொடுப்பான்னு சொன்னாங்க. புகாரியில வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதர் இருந்தார், அவர் மக்களுடைய கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தார். அவரே அவருடைய வேலையாட்களை அவரிடம் கடன் எடுத்தவர்களிடம் கடனை கேட்பதற்காக அனுப்பும் பொழுது அவர்கள் சொல்லி அனுப்புவார், யாருக்காவது தர முடியாத நிலைமையில இருந்தா அவருக்கு நீங்க தவணை கொடுங்க, இல்ல அவரை மன்னிச்சிருங்க, இதை வச்சு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில எங்களை மன்னிப்பான் என்று சொல்லி அவருக்கு அனுப்பி வைப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மரணிச்சிட்டாரே, அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் அவருடைய அனைத்து பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இது புகாரியுடைய ரிவாயத். முஸ்லீம் வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதர் இருந்தார், அவர் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தார். அவரும் யாராவது, அவர் கொஞ்சம் வசதியுடையவராக இருந்தார், யாராவது கடன் எடுத்து தந்து கொள்ளலாம் இருந்தா அவரை மன்னிக்க கூடியவராக இருந்தார். அவர் மரணித்ததுக்கு பின்னாலே அவரிடம் அல்லாஹ் விசாரித்தான், உன்கிட்ட என்ன நல்லமல் இருக்கு, அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, இதை தவிர நான் கடன் எடுத்தவங்க தந்து கொள்ளாத நிலைமை வரும்பொழுது நான் மன்னிக்க கூடியவனாக இருந்தேன். சரல்லா சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொன்னா நான் உன்னுடைய அடியானை மன்னிக்க கூடியவன், நீயே அடியான மன்னிச்சுக்கிறா, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுதான் குர்ஆன் சொல்லுது. யாருக்கு இது ஆசையோ கயாமத்துடைய நாளில் அவங்களோட பாவம் மன்னிக்கப்படணும், கயாமத்துடைய நாளில் அவங்களோட கஷ்டங்கள் நீங்கணும், அங்க வரக்கூடிய அமளி துமளிகள் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் என்று யாருக்கு ஆசையோ அவரே அவங்களுக்கு தவணை கொடுக்கட்டும். கையும் குர்ஆன் தொடர்ந்து சொல்லுதோ, சரி அவருக்கு தந்து கொள்ளாமலே இருக்குதுண்டா, அதை நீங்க அவருக்கு சதக்காவாக விட்டுருங்க. ஒரு படி மேல குர்ஆன் பேசு, தவணை கொடுங்க. இதை விட சாலை சிறந்தது எதண்டா, நீங்க அதை மன்னித்து விட்டுறது, அதை நீங்க சதக்காவாக ஆக்கி விடுறதற்குதே இது உங்களுக்கு சாலை சிறந்தது. குத்து விடையவர்களாக இருந்தா இதை நீங்க விளங்கி கொள்வீங்க, இதுல நன்மைய. சும்மா இருக்கிறவருக்கு கொண்டு சதக்கா கொடுக்கறத விட கடன் எடுத்து தந்து கொள்ளலாம் இருக்கிறவருக்கு அதை நாங்க சதக்காவாக மாத்துறது ஆக சிறந்ததுண்டு. குர்ஆன் சதக்காக்கள் ஆக சிறந்த சதக்கா என்று குர்ஆன் பேசு. நீங்க அதை சதக்காவாக தான தர்மமாக அவர்களுக்கு விட்டு விடுவது அது உங்களுக்கு சால சிறந்ததுன்னு போறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கடனுதவி செய்யறதே அல்லாஹ் சகோதரர்களே எங்களுக்கு ஏராளமானவர்களுக்கு நல்ல வசதிகளை தந்திருக்கிறான், சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், நாங்க விளங்கி கொள்ளணும். இது அல்லாஹ் எங்களுக்கு தந்தது நாங்க மாத்திரம் அனுபவிச்சுட்டு போறதுக்கு அல்ல. நாங்க மாத்திரம் நல்லா திண்டி குடிச்சு பருகி உடுத்தி உடச்சொடச்சு கட்டி புதுசு புதுசா மாத்திட்டு போறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு பணத்தை தரையில அவர்களை ஏழைகளாக்கி எங்களை பணக்காரனாக்குனது நாங்க மாத்திரம் அனுபவிச்சுட்டு போறதுக்கு அல்ல. ஏழை எளியவர்களை கவனிக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கொடுத்திருக்கிறோம். யார் அதன் மூலமாக சதக்கா தான தர்மங்கள் செய்து ஏழை எளியவர்களை கவனிக்கவில்லையோ இந்த பணம் நாளைக்கு அவர்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போகும். ஏ குர்ஆன் நல்லா சொல்றானே, நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க, மா சதக்கத்தும் ஃபீ சக்கர், ஏங்க நீங்க இந்த குழந்தை விட்டு எறியக்கூடிய நரகத்துக்கு வந்தீங்க, சக்கர நரகத்துக்கு வரதுக்கு ரீசன் என்ன, காரணம் என்ன, ஏன் வந்தீங்க, நீங்க தான் முஸ்லீம்களா இருந்தீங்க, அப்துல்லா முகமது காசிம் பேர் வச்சு கொண்டிருந்தீங்க, ஏன் இங்க வந்தீங்க. அவன் கொடுக்கிற ஆன்சர் என்ன தெரியுமா,
قَالُوا لَمْ نَكُ مِنَ الْمُصَلِّينَ وَلَمْ نَكُ نُطْعِمُ الْمِسْكِينَ وَكُنَّا نَخُوضُ مَعَ الْخَائِضِينَ.
நாங்க ஒழுங்கா துளையில நிறைவேற்றல, லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்ஈமுல் மிஸ்கீன், நாங்க நல்லா உண்டோம் பருகணும் உடச்சொடச்சு கட்டணும். ஏழை எளியவர்கள் நாங்க ஏறெடுத்தும் பார்க்கல, பசியில வாடினாங்க, ஊழல் இல்லாம குடிசையில வாடினாங்க, ஒரு கூரையில மாத்தி கொள்ள இல்லாம மழையில வெயில நனைஞ்சு காஞ்சி கொண்டிருந்தாங்க. நாங்க உடச்சொடச்சு கட்டணும், புதுசு புதுசா மாத்தணும், அவர்களை நாங்க ஏறெடுத்தும் பார்க்கல. இந்த செயல் எங்களை இங்க உணர்ந்து சேர்த்திருக்கு. அவர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே, வசதி வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது, நான் மாத்திரம் அனுபவிச்சுட்டு போறதுக்கு அல்ல, எங்களுக்கு நன்மைகளை வீட்டு தருவதற்காக அல்லாஹ் ஏழை எளியவர்களை வைத்திருக்கிறான். எமது பணத்தின் மூலமாக நாம் அவர்களை கவனித்து அல்லாஹ் அடுத்த நாம் அந்தத்துல அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக இவ்வாறு தீனுல் இஸ்லாம் கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து வழிகாட்டிருக்கு. எடுக்கக்கூடியவங்களை பார்த்து இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டல் என்ன தெரியுமா, கடன் எடுக்கக்கூடியவங்களை பார்த்து இஸ்லாம் சொல்லுதோ நீங்க கடன் எடுக்க வானாம், நீங்க கடனுக்கு பழக வானாம், நீ கடனுக்கு அடிமையாக வானாம். ஏனென்றா ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ரிவாயத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்ல இன்னக ஹமீது மஜீதுக்கு பின்னால மூணு துஆ ஓதுவாங்க, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் மஃபூர் அல்லாஹ் மஃபூரி மா கத்தமு மா அஹர்து மா அஸ்ரத்து பாதுகாப்பு எதிலிருந்து, கடனில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேர்றேன். கேட்டாங்க, யார சூழலா கடல்ல இருந்து பாதுகாப்பு, பாவத்தில இருந்து பாதுகாப்பு தேர்றீங்க, நியாயம் அது சரி, தேடத்தான் வேணும், ஏன் கடல்ல இருந்து பாதுகாப்பு தேர்றீங்க, ஏன் கடல்ல இருந்து பாதுகாப்பு தேர்றீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கடன் ஏராளமான பாவங்களை செய்ய வைக்கும், இந்த கடன் ஏராளமான பாவங்களை செய்ய வைக்கும், பொய் சொல்ல வைக்கும், ஏமாற்ற வைக்கும், ஒளிச்சோடி தலைமறைய வைக்கும், கொலை செய்ய வைக்கும், தற்கொலை செய்ய வைக்கும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா, நண்பனை கொலை செய்யறான் இல்லையா, நண்பர் நம்பி கொடுத்தாரு எல்லாம் செஞ்சாங்க, இப்ப இருக்கிறாரு கொடுத்து கொள்ளையாரு கன்றை கொடுக்கிறாரு கொள்றது நடக்குதா இல்லையா, இதைத்தான் சொல்லுவாங்க ஏராளமான பெரும் பாவங்களுக்கெல்லாம் இது வழிவகுக்கும் இந்த கடன். அதனால நான் இதிலிருந்து பாதுகாப்பு தேர்றேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தீனுல் இஸ்லாம் வழிகாட்டுதே நீங்க கடனுக்கு பழகவானாம். இன்னைக்கு எங்க சமுதாயம் கடனாளி ஆகவதற்கான மூணு பிரதான காரணங்கள், ஒன்று ஆடம்பரம், ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நாங்க அடிமை ஆகிட்டோம். அடுத்தது பேராசை, அவனை மாதிரி ஆகணும், இவனை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி வீடு கட்டணும், இவரை மாதிரி வாகனம் வாங்கணும், பேராசை. அடுத்தது போதுமண்ட தன்மை இல்லை, இந்த மூணாளையும் தான் இன்றைக்கு நம்ம அதிகமானவங்க கடனாளி ஆயிடுச்சு. பேராசி அவர மாதிரி இவர மாதிரி இன்றைக்கு நாங்க எங்களுக்காக நாங்க வாழ்ந்தோமா இருந்தா அதிகமானவங்க கடன் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு நாங்க வாழ்றோம் மத்தவனுக்காக, மத்தவனுக்கு சோக்காட்டு. உதாரணத்துக்கு ஒருவர் செருப்பு வாங்குறாரு, வாங்கக்கூடிய நேரத்தை என்ன யோசிக்கிறாரு, இதை நான் போட்டா என்ன சொல்லுவாங்க, இவருக்கு இந்த பாட்டா போதும், இவர் வருமானத்துக்கு இந்த செருப்பு போதும், இவருக்கு அவர் அது போடுறார், நான் இதை போட்டா என்ன சொல்லுவார். மக்களுக்காக வாழ பார்க்கிறதுனாலதான் இன்றைக்கு எங்கள் அதிகமானவங்க கடனாளியாக இருக்கிறோம். தேவைக்காக கடன் எடுக்கிறவங்க அதிகமானவங்க நிறைவேற்றுறாங்க. ஆடம்பரத்துக்காக கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பேராசை இருக்கிறது போல பெருசாக்கணும், ஒன்றை ரெண்டாக்கணும், ரெண்டு கடை நாலு கடையாக்கணும். இன்னைக்கு ஏராளமானவங்க கடனோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். பேராசை இருக்கிறத வச்சு போதுமாக்க தெரியல, அவருடைய வருமானத்துக்கு ஏற்ப செலவீனத்தை தாக்கிக் கொள்ள தெரியல. நடுநிலையான வாழ்க்கை செலவீனம் இருக்குதே, இது வாழ்க்கையுடைய அரவாசியம். நடுநிலையான வாழ்க்கைக்கு பழகிட்டவன்டா கடனாளி ஆக வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு அவன மாதிரி இவன மாதிரி ஆகணும், மத்தவனுக்கு சோ காட்டுறதுக்காக, மத்தவனுக்கு பணம் காட்டுறதுக்காக வட்டி கடன் எடுத்து ரொக்கோடு போர் தொடுத்துட்டாங்க. எப்படி கடனை நிறைவேற்றி வராலே, ஒரு காலம் நிறைவேற்றான் அல்ல அழிப்பான், எப்படி நிறைவேற்றியது. ஆடம்பரத்துக்காக வட்டி கடன் எடுத்தவங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம், உள்ளத்துல கைய வச்சு யோசிங்களே, ரொக்கோட போர் தொடர்ந்து பண்ணிக்கிறோம். திருமணங்கள் வரத்துல வட்டி கடன் எடுக்கிறாங்க. இன்னைக்கு லேசா முந்திதான் ஒருத்தரை பத்தி கெஞ்சோனும், இப்ப அவன் கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறான், வா தாரே வீடு கட்டணுமா, வா கல்யாணமா, வா படிப்பா, வா வாகனம் வாங்கணும், வா கடன்தாரே. ஏ நீ கடன் எடு, வட்டி கடன் எடுத்து அல்லாட சாபத்து காலாகி நாசமா போ என்று மறைவா அவன் சொல்றான். எங்களுக்கு இறங்குதில்லை. சோ காட்டுறதுக்காக, மத்தவனுக்கு படம் காட்டுறதுக்காக, யாருக்கும் தெரியாத நல்ல பேர் எடுத்தா வெளிரங்கத்தை நல்ல ஒரு மாதிரி காட்டும். எத்தனை பேர் மறைமுகமா ரொக்கோட போர் கொடுத்துட்டிருக்கிறோம், இந்த வட்டியில கைய வச்சுக்கொண்டு. ஏசான பாவமா, அல்லாவோட போர் கொடுக்கிற பாவம். கயாமத்துடைய நாளில் குர்ஆன் சொல்லுதோ, லா யக்கூமூன இல்லா கமா யக்கூமுல்லதி யத்தகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். நாளை கபர்களின் எழுப்பாட்டப்படும். இங்க மறைக்கிறதாம், இங்க நல்ல மாதிரி காட்டிடலாம், இங்க ஒரு பொறுப்புலையும் பேர் போட்டுக் கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம். கயாமத்துடைய நாளில வெளிவரும், இவர் ரப்போட போர் தொடுத்தவன். கபர்கள் எழுப்பாட்டப்படும் பொழுது குர்ஆன் சொல்லுதோ, லா யக்கூமூன இல்லா கமா யக்கூமுல்லதி யத்தகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். பே குடிச்சவன போல, பைத்திய ஆறுன போலதான் அவன் கபர்களை நாளைக்கு எழுப்பாட்டப்படுவான். எழுப்பத்திலே விளங்கும், இவர் அப்போட போர் தொடுத்தவங்களாது. இங்க மறைச்சிடலாம், இங்க ஒழிச்சிடலாம். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, தெரியாது. இந்த மூணு பிரதான காரணத்தால்தான் இன்றைக்கு வட்டி கடன், அந்த கடன், இந்த கடன் எல்லாம் கடன் பெற்று இன்றைக்கு நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டீங்க. அதனால தீனுல் இஸ்லாம் வழிகாட்டுது, சரி நீங்க நிர்பந்தத்துக்கு கடன் எடுக்க போறீங்களா, கடன் எடுக்க முன்னால யோசிங்க, இந்த கடனை என்னால நிறைவேற்றேலுமா. அவர் கேட்டா தருவாரு, அவருக்கு நம்பிக்கை. சில பேருக்கு 50,000 ரூபாய் தேவை, 1,00,000 ரூபாய் எடுத்து விட்டுருவோமே. இவருக்கு இந்த 1,00,000 ரூபாய் நிறைவேற்றுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிக்கிறாரா, இவரால் நிறைவேற்றேலுமா. இன்னைக்கு 1,00,000 எடுக்கிறோம், கோடிக்கணக்கில் உள்நாட்டில் வெளிநாட்டில், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அதிகமா அங்க கோனா சொல்லுவாங்க. பேங்க்ல லோன் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் சரியா கட்டுவாங்களா, ரெண்டாவது தடவை சரியா கட்டுவாங்க, மூணாவது தடவை தூக்கி வந்து இங்க இறங்கிடுவாங்க. அடிப்படை இவர் பெரிய மாளிகை இருக்கிறாரு, பெரிய பிசினஸ் சுத்தாரம் அவன்கிட்ட கொண்டு கொடுக்காத வரையில, அதுக்குரிய தௌபா யாரு சேர்ந்து சுத்துக்கன்னு வந்தீங்களோ அவன்கிட்ட கொண்டே கொடுத்து மன்னிப்பு கேட்கணும், அதான் தௌபா. இங்க உங்களுக்கு பேச்சு சரி வராது. ஒருத்தனுக்கு பொண்ணு போட்டுட்டு, ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு உங்களுக்கு அடிச்சு சரி வராது. யாருக்கு அநியாயம் செஞ்சீங்களோ, யார்கிட்ட பொண்ணு போட்டீங்களோ அவர்கிட்ட கொண்டு ரிட்டர்ன் கொடுக்கணும் அந்த பணத்தை. இப்படி செஞ்சுதான் மன்னிச்சு கொள்ளுங்க, அவர் மன்னிக்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, எடுக்க முன்னாள் இஸ்லாம் சொல்லுது, யோசிங்க, நான் இதை கேட்கிறேன், இதை என்னால் நிறைவேற்றலுமா, நிறைவேற்றுறதுக்கான ஏதாவது ஏற்பாடு இருக்குதா. இதான் அபூதாவில் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அலம துனூப், பெரும் பாவங்கள், பெரும் பாவங்களுக்கு பின்னால பெரிய பாவம் தான், ஒரு மனிதர் ஒரு மனிதர் மௌத்தாகிறார், அவர் மீது கடன் இருக்கிற நிலைமையில மௌத்தாகிறாரு, ஆனா அவர் அந்த கடனுக்காக எந்த ஏற்பாடுகளையும் செய்யாத நிலைமையில மௌத்தானா, பெரும்பாவங்களுக்கு பின்னால பெரும்பாவம், கொலை கொள்ள விபச்சாரத்துக்கு பெரிய பாவம், கடனோட மௌத்தாகிறது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்பாடு இல்லாம, அதுக்கான ஏற்பாடு செய்யாம ஒருவர் மௌத்தாகிறார். சகோதரர்கள், எடுத்திருக்கிற கோடிக்கணக்கான கடன்களுக்கு ஏற்பாடு இருக்குதா? உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, மௌத்தான இந்த புள்ள நிறைவேற்றுமா, என்ன மனைவி கொடுப்பாளா? அப்ப என்ன நிலம் என்னவாக போகுது? நிலைமையில மௌத்து வந்தா என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன், என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறாரு? கடன் கடன் தான், அது ஒரு ரூபாவா இருக்கலாம், இல்ல ஒரு சதமா இருக்கலாம், ஒரு கோடியா இருக்கலாம், கடன் கடன். அவர் மன்னிக்காதவர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால எடுக்கும் பொழுது போக முன்னால, நுழைய முன்னால வெளியில வர வாசல் பார்க்கணும். எங்கால வெளியில வரையும், வாசல பார்த்துதான் நுழையும். இந்த மாதிரி கடன் எடுக்க முன்னால யோசிக்கணும், நான் இதை எடுக்கிறேன், என்னால் இதை நிறைவேற்றியலுமா? சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது தீனுல் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைதான். சரி, நீங்க தவணை கொடுத்தீங்க, இந்த டேட்ல தாரேன், இப்ப தாரேண்டே நீங்க கொடுக்கறீங்க, உங்களால் அந்த டேட்ல கொடுத்து கொள்ள முடியாம இருக்கேன்டா, ஒழிச்சு ஓடாதீங்க, பொய்களை சொல்லாதீங்க, முனாஃபிக்காகாதீங்க. சொல்லுங்க ஆச்சார், நான் இந்த டேட்டுக்கு நரவு மட்டும் எடுத்தேன், இதுக்கு நான் பணத்தை இப்படி ஏற்பாடு செஞ்சிருந்தேன், இப்படி செலவாயிட்டு எனக்கு தவணை தாங்க, கேளுங்க, அது நிறைவேற்றத்துக்கு அவற்ற பேச்சு சொல்லுங்க, ஏழாவது மன்னிப்பு கேளுங்க. அவர் மன்னிச்சா இல்ல மன்னிப்பா, இல்லாட்டி வேலை இல்லை. இந்த பெரிய பாவம் அது லேசு இல்ல, அதோட மௌத்தான சுவர்க்கம் போகலாம். முஹம்மது பின் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, அவங்க சொல்றாங்க, நாங்க மஸ்ஜித் நபவியுடைய ஜனாசாக்கள் வந்த வைக்கப்படக்கூடிய அந்த வெற்ற வழியில உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனா துஹரினா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னால இருந்தாங்க. அவ்வாறு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஹா ராஸஹு கிபில அஸ்ஸமா, வானத்து பக்கம் தலைய கொஞ்ச நேரம் தூக்கினாங்க, தூக்கிட்டு தலைய பணிச்சாங்க, பணிச்சுட்டு சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. எவ்வளவு கடினமான விடயம் இறங்கிருக்குது, எவ்வளவு பெரிய கடினமான விடயம் இறங்கிருக்கு என்று நெத்தியில கைய வைத்தவர்களாக இருந்தார்கள். முஹம்மது பின் அப்துல்லா பின் ஜஹ்ரதியா சொல்றாங்க, அண்டையுடைய பகல் இரவோ நாங்க நபிடத்துல எந்த ஒன்றையும் கேட்கல, காலை ஆகிட்டது அப்பையும் கேட்கல, அதுக்கப்புறம் பார்த்தது என்ன நடந்துக்கோ தெரியல, இவ்வளவு கடினமான விடயம் இறங்கி கேட்கிறாங்க, இதை கேட்போம் என்று சொல்லி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டேன். இது முஸ்னத் அஹ்மதுல பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத். யா ரசூலுல்லாஹ், என்ன விடயம் கடினமாக இறங்கியிருக்குது? சொன்னாங்க, கடனுடைய விடயத்துல கடினமான விடயம் இறங்கியிருக்குது. சொல்லிட்டு சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், இந்த முஹம்மதுடைய ஆத்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ் ஸும்மா ஆஷ் ஸும்மா குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ் ஸும்மா ஆஷ் ஸும்மா குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ் ஸும்மா ஆஷ் வஅலைஹி தைன் மா தகலல் ஜன்னஹ் ஸா யுக்லா தைனுஹு. சொன்னாங்க, என்னது முஹம்மதுடைய ஆத்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவன் கைவசம் இருக்க அந்த ரப்பின் மீது சத்தியமாக, ஸல்லல்லாஹு சத்தியம் என்று சொல்ல வேண்டிய தேவை இல்லை, அவர்களோட உண்மை வைக்கிறவங்க யாரு? வமா யன்ஸிகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, என்ன பேசினா அது வஹீ. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் என்று சொல்றாங்க. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில பேசி ஷஹீதாகிறார், திரும்ப அல்லாஹ் அவருக்கு உயிரை கொடுக்கிறான், திரும்ப அல்லாஹ்வுடைய பாதையில பேசி ஷஹீதாகிறார், திரும்பவும் அல்லாஹ் அவருக்கு உயிரை கொடுக்கிறான், திரும்பவும் போயிட்டு அவர் ஷஹீதாகிறார். எந்த நிலைமையிலேண்டா அவருமோ கடனாளியாக பைத்து மரணிச்சா ஷஹீதானா, அவருக்கு சுவர்க்கம் போக இயலாது. மூணு தடவை அல்லாஹுடைய பாதையில பைத்து அவனுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்று சொல்லி அதுல ஈடுபட்டு கொலை செய்யப்பட்டாலும் அவரால் சுவர்க்கம் போகையில அவருக்கு கடன் இருக்குமாண்டா, அவருடைய கடன் எப்பொழுது நிறைவேற்றப்படுமோ அப்பொழுது அவருக்கு சுவர்க்கம் போகலாம் என்று சொன்னாங்க. சொல்லவா, எவ்வளவு கடினமான விடயம் சகோதரர்களே, லேசா? இன்னைக்கு சும்மா நாங்க இருக்க ஒரு கணக்கும் இல்லை, எடுத்து போட்டு ஒழிச்சு தெரியறோம், இல்லாட்டி அவரை பயம் காட்டுறோம், அவரை கொஞ்சம் நோமலான ஆளா இருந்தா கேட்டு பாக்கிறவனோட முண்டேலா, அவரு விட்டு போட்டுறாரு, அவரு விட்டு போட்டாருங்கிறதுனால கடன் இல்லாம போயிருமா? இப்படி எத்தனை பேர் செஞ்சுட்டு இங்க தப்பிடலாம், இங்க பேசிடுவோம் கபருக்குள்ள, அங்க பேசி மாட்டோம், மறந்துடுவாங்க, லேசில இந்த பாவம். ஒருத்தனுக்கு கொள்ளு போட்டுட்டு மறைஞ்சு கொண்டு ஒளிஞ்சு கொண்டு ஊரை விட்டு ஊரு நாடை விட்டு நாடு போயிட்டு இருந்து தப்பேலா, இதுக்குரிய தௌபா திருப்பி கொடுக்கிறது தான் கடனே. ஒழிச்சோடுறதல்ல. எவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு வீஞ்செலவுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், ட்ரிப்புக்கும் அதுக்கும் இருக்கும். அவரு மாச மாசம் உம்ரா, அவரு கடன், அவருக்கு முதலாவது கடமை கடன் நிறைவேற்று. உம்ரா செய்யல என்று கேட்க மாட்டா, ஏறி கடன் நிறைவேற்றான் வந்தா என்ன ஏற்பாடு செஞ்சோம். அல்லாஹ் மன்னிக்கோன சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த தீனுல் இஸ்லாம் கடன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு காட்டக்கூடிய வழிகாட்டத்தான், நீங்க கடன் கொடுக்கறீங்களா எழுதிக்கோங்க, சாட்சியம். இன்றைக்கு இதை செய்த குரானுடைய வழிகாட்டில செய்யாதனாலே ஏராளமான கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து தலை சொல்லி நிற்கிறாங்க, எந்த குரூபும் இல்லை. இதா சதாயம் தும் விதை, இமாமுண்ட விசுவாசிகளே, நீங்க கடன் எடுக்கிறீங்களா கொடுக்கிறீங்களா நீங்க எழுதிக்கோங்க. பள்ளிக்கு பயனுக்கும் காசி பொன் அதில் நீளமான ஒரு எழுத்தாளியை நியமிங்க. உங்களுக்கு எழுத தெரியாதா, தெரிஞ்ச ஒருத்தரை கொண்டு வாங்க. அந்த வந்து எழுதக்கூடியவரும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச விலங்கின பாசையில் எழுதணும். அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி, இவருக்கு தமிழ் தெரியா, அவருக்கு இங்கிலீஷ் தெரியா, ரெண்டு பேருக்கும் விளங்குற பாசையில் எழுதும். மறைக்கலா, ஒழிக்கலா, மாத்திக்கிட்டு எழுதலா. இந்த கள்ள வேலை பார்க்கிறவங்க எல்லாம் அநியாயத்துக்கு உதவி செய்யறவங்க. கள்ள வேலை பார்த்து அவரை தப்ப வைக்கிறதுக்காக ஐடியா போட்டு கொடுக்கிறவங்க, பேன் பண்ணி கொடுக்கிறவங்க, அதுக்கு இதுக்கு சாட்சியா நிக்கிறவங்க அநியாயக்காரர்கள். அல்ல மன்னிக்கோடு சகோதரர்களை, பெரியார்கள், பரான் சொல்லுதோ நியமிங்க. நியமிக்கிறோமா கூட்டாளி தன்மை, நானாக்கு தானே, தம்பிக்கு தானே, மச்சானுக்கு தானே. இன்னைக்கு கடன்களை கொடுக்கிற எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு வாழுது, ரத்த உறவுகள் பிரிஞ்சு வாழுது. இதோட சொர்க்கம் போகலுமா? ஜனத்துல காத்து மச்சான்னு கொடுத்தேன், நானாண்டு கொடுத்தேன், தம்பி என்று கொடுத்தேன், ஒரு மன்னிக்க உடனடி இல்ல, அதை எடுத்துக்கொள்றதுக்கு எந்த குரூப்பும் இல்லை. நீங்க எழுதுங்க, சாட்சிய நியமிங்க. ஒரு 10 ரூபா எடுத்தாலும் ஊட்ட வந்து சொல்லுங்க, நான் இந்த கடைக்கு போனேன், அவனை மாத்தி மிச்சம் எப்படி மாற்று, மாத்தி கொள்ள இல்ல, அந்த கடைக்கார சில பிறகு வந்து தாங்க கடன், பிறகு வந்து தாங்க கடன். நீங்க சொல்லுங்க, ஐயா வந்தா தாரையில் மன்னிப்பீங்களா, கேட்டுக்கோங்க. ஒரு வாட்டு 10 ரூபா வாங்கிக்கலாம், 1 ரூபா நாளைக்கு அவன் பிடிப்பான் கிராமத்துக்கு, அவனுக்கு நன்மை தேவை. அந்த 1 ரூபாட பெருமை அங்க விளங்கும், அவனுக்கு நன்மையை கேட்ட பாப்பான். 1 ரூபாவா இருந்தாலும் கடன் எழுதுங்க, சாட்சிய நியமிங்க. நான் இவருக்கு இவ்வளவு கொடுக்கணும், குடும்பத்துக்கு மாத்திரம் சொல்லி சரி வராது. வெளியில யாரையும் நல்லா பாதுகாக்கணும், குடும்பத்தோட கோபத்தோட ஏதாவது அச்சரம் கிச்சனை எல்லாரும் மரணிச்சுட்டா யாரு நிறைவேற்ற, எவரு நிறைவேற்றுவாரு, எப்படி நான் சுவர்க்கத்துக்கு போவேன். அதனால சகோதரர்களே, பெரியார்கள், அவருடைய நல்லடியார்களே, இந்த கடன் எடுக்கக்கூடியது இஸ்லாம் வழிகாட்டுது. நீங்க எழுதுங்க, சாட்சிய நியமிங்க, குரான் உங்களுக்கு வழிகாட்டு. அடுத்தது அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சியது ரப்பின் பக்கம் தொடர்பாக அப்படத்துல மண்டாருங்க. கடன் எடுத்துட்டீங்க, அபு மாமா ரதியல்லாஹு தொழுகை இல்லாத நேரத்தில் வந்து மஸ்ஜிதுல இருக்கிறாங்க, சிலதாசம் கேட்கிறாங்க, என்ன இந்த நேரத்தில் நீங்க இங்க இல்ல யார சொல்லலாம், கடன்கள் என்ன சிரமப்படுத்துது, கவலைகளை நாட்கொள்ளுதெல்லாம் வந்திருக்கேன். துவாவை சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்வே இன்னி அஊதுபிக மின் ஹம்மி வல் ஹசன் வ அஊதுபிக மின் அஜ்ஜி வல் கஸல் வ அஊதுபிக மின் ஜுப்னி வல் புகல் வ அஊதுபிக மின் கலபதி தைனி வ கஹரி ரிஜால். யா அல்லாஹ், நான் இந்த கவலையில இருந்து சஞ்சலத்தில் இருந்து, அஊதுபிக மின் ஹம்மி வல் ஹசன் அஜ்ஜி வல் கஸல், ஏராமே கோலத்தன்மை கஞ்சத்தன்மையில நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேர்றேன், கடன் அதிகரிக்கிறதுல நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேர்றேன், என்ற துவாவை நீங்க ஓதி வாங்க அப்படின்னு. அதே சகாபி சொல்றாங்க, நான் சில தினங்கள் ஓதி வந்தேன், அல்லாஹ் என் கவலையை போக்கிட்டான், என் கவலையை நிறைவேற்றிட்டான். எத்தையினோட நம்பிக்கையோடு திருமதியில் வரக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத் அதிபதி நான் சொல்றாங்க, மலையளவு கடன் இருந்தாலும் யாரு இதோ ஓதி வராங்களோ, அல்லாஹும் அல்லாஹும் வாழ்க்கைய ஹலால கொண்டு போதுமாக்கி, ஹராத்துல கைய வைக்க வச்சிடாது, ஹராத்துல அநியாயங்கள் அட்டூழியங்கள கைய வைக்க வச்சிடாது, அவ்வாறு வச்சு இந்த வாழ்க்கையை கடத்தக்கூடிய நிலைமை எனக்கு உண்டாக்கிறாரு. அகனினி பொதுலிக்க அம்மன் சிவா, யாருங்க உன்னுடைய அருளால என்ன தேவையற்றவனாக வாழது. இந்த துவாவை யார் ஓதி வாராங்களோ, மலை அளவு கடன் இருந்தால் நிறைவேறும் ஹதீஸ்ல வந்து. அதனால துவா மட்டும் ஓதி கொண்டிருக்கிறோம், துவா ஓதணும், எப்படினோட ஓதணும், நம்பிக்கையோட ஓதணும், முயற்சி செய்யணும். கடனாளி வேற எல்லாத்தையும் துவா ஓய்க்கொண்டு ஐக்கிறேன்னு சொல்றதல்ல, கடனை நிறைவேற்றத்துக்கான முயற்சிகளை செய்யணும், அல்லாஹிடத்திலே மண்டாடணும். கடனில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்க முயற்சி செய்யணும். ஏன்னா நாங்க மூத்தாகிட்டா யார் இன்றைக்கு அதை பத்தி யோசிக்கிறாங்க இல்ல. கடனை வச்சுட்டு போற மனைவி கஷ்டப்படுறாள். மனைவி வந்து இத்தாவில இருந்து கோர்ட்டுக்கும் வழக்குக்கும் வம்புக்கும் போயிட்டு கண்டுக்கிறாள். ஒருத்தர் மனைவி இத்தால இருந்து பசு வாட்டுறாள். அவன் கபரில இடி விழுந்து நாசமா போகட்டும். ஏண்டா புரிஞ்சதுக்கு பின்னால கடனாளிகள்ட சொல்ல, அவங்கள்ட சொல்ல, இவங்கள சொல்ல, மனைவி கணவனுக்கு பசு வாச்சு அவன் நாசமா போகட்டும். சொத்தை சம்பாதிச்சு என்ன சம்பாதிச்சான், பிள்ளைகளுக்கும் தீனை கொடுக்கல, பிள்ளைகள் சண்டைக்கு நின்று பிள்ளைகள் செய்யல, இங்க இவருக்கு பிரச்சனை. சகோதரர்களே, என்ன வாழ்க்கை எல்லாம் மன்னிக்கணும். அதனால எல்லாரும் பிள்ளைய கஷ்டத்துல போட்டுட்டு போயிடறாங்க. உண்மையான இறக்கம் உள்ளவா பாண்டா, புள்ள மௌத்தானா, புள்ள சொர்க்கத்துக்கு போண்டா, உங்களால் நிறைவேற்ற முடியாது. உதவியா இருக்கு. ஜனாதா மௌத்தானா, முதலாவது பார்க்கணும் கடன் இருக்கான். குளிப்பாட்டணும், கபன் செய்யணும், வெளியோணும், வணக்கணும், இதோட ஒரு பொறுப்பு தான் கடனை பத்தி. முசல்லாத்துல ஜனாதா கொண்டப்பட்டது, கேட்டான் கடன் இருக்கா இல்லைன்னா அவங்க தொழிலிட்டாங்க. இன்னும் ஒரு ஜனாதா வந்தது, கேட்டான் கடன் இருக்கா, ஓ கடன் இருக்கு, தொழில் சாஹிக்கும் உங்களோட தோழருக்கு நீங்களே தொழிச்சு கொள்ளுங்க. அப்ப அதுல இருந்த சகாபி சொன்னாங்க, யார சொல்லுவா அவரை கடன் நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொன்னப்படாது. ஜனாதா தொழிச்சான். அவ்வளவு ஒரு பாரபூரமான விஷயம் கடன் சகோதரர். இன்னைக்கு லேசா வச்சதுல அவர் தாராரான எடுத்து போட்டுரும். இன்னும் அதிகமானவங்க அவங்களுக்கு கஷ்டத்துல போடுறோம், அவங்களை சும்மா இருக்குறோம், ஆசை வார்த்தைகளை சொல்லி கடனை கெடுக்க குறவு தாங்கன்னு சொல்லி எப்படி மக்கள் கஷ்டத்துல போறாங்க. ஆக இல்லாம அல்லாஹ் சரியான முறையில விளங்கி அந்த ஆளுமை விரும்பக்கூடிய பிரகாரம் எமது வாழ்க்கையை கழிப்பதற்கு, அவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு இல்லாம அல்லாஹ் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் அந்த தோப்பி செய்வானாக. என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாய்ந்தோட பாவங்களை மன்னிப்பாயாக, போறா முக்கியமான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய முடிவுகளை நல்லதாக இருப்பாயாக, கடலில் இருந்து பாதுகாப்பாயாக, கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக, எங்களுடைய கடனில் நீயே நிறைவேற்றியிருப்பாயாக, கடனோட யாழ் எங்களை மூத்தாக்கிறாத யாழ்லாம், கடனோட எங்களை மூத்தாக்கிறாத யாழ்லாம், எங்களை பொருந்தி கொண்ட நிலைமையில கூட உயிர்களை வாங்கியாழ்லாம், உங்களோட பொருத்தத்தோட வாழ்ந்து வரணிக்கு தோப்பி செய்யலாம். இந்த நாட்டில் இஸ்லாம் முஸ்லீங்களும் கண்ணியத்தோடு நீமதிவாக வாழ்வதற்கு உதவி செய்யலாம். எங்களுடைய முடிவுகளை நல்லதாக்கி வையலாம். கடைசி தருவாயில் முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற கலிமாவோட எங்களுடைய உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் பிரதோசில நபிமார்கள் சித்தீங்க ஷஹதாக்கு வீட்டிற்கு தோப்பி செய்வாயாக.